ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம் பதம் 2. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாயம். யம் சந்நாசம் மிதி பிராஹோம் யோகம் தம் வித்தி பாண்டவாம், நகி அசன்னஸ்த சங்கல்போம் யோகி பவதி கன்ஷனாத். யம் சன்னாசம் மிதி பிராஹோம் யோகம் தம் வித்தி பாண்டவம், நகி அசன்னஸ்த சங்கல்போம் யோகி பவதி கன்ஷனாத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பாண்டுவின் மகனே, புகழ் புலநுகர்ச்சிக்காக இச்சைகளை துறக்காத எவனுமே யோகியாக முடியாது என்பதால் துறவு என்று அழைக்கப்படுவதும் யோகமும் ஒன்றே என்பதை நீ அறிய வேண்டும். ஓம் அஜானதிமிராந்தஸ்யானஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலீதம் யன தஸ்மை ஸ்ரீ குருவே மகம். நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தம் ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதீம் பாஷாததீசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதிம் கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கிராதே பிருந்தாவனீஸ்வரிம் ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம் பதம் 2 வந்து இருக்கும். போன பதத்தில் கிருஷ்ணர் வந்து சந்நியாசி என்கிறவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்லியிருந்தார். எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய கடமைகளை செய்து பலன்களின் மீது பற்றுதல்கள் இல்லாமல் சந்நியாசி என்பவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி கிருஷ்ணர் நேற்று போன பதத்தில் வந்து சொல்லியிருந்தார். இந்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, சந்நியாசி என்பதும் யோகம் என்பதும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது அப்படிங்கிறதையும், சந்நியாசி என்பவன் பற்றுதல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், வந்து புலகன் நுகர்ச்சிக்கான இச்சைகளை துறக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். சில பிரபுபாதர் அருமையாக இதற்கு விளக்கு உரை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து எந்த விதமான சம்பந்தங்களை நம்ம எடுத்துக்கொண்டாலும் அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பிரதிபிம்பத்தை போல தான் வந்து இருக்கிறது. உண்மையான சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஆன்மீக உலகமான வைகுண்ட லோகத்தில் தான் உண்மையான சம்பந்தம் இருக்கின்றது. இங்கே இருக்கிற சம்பந்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமாக தான் வந்து இருக்கின்றது. உண்மையான சம்பந்தம் இருப்பது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம நதிக்கரைக்கு பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா, கரையில் இருக்கிற மரம் வந்து நேராக தான் இருக்கும். ஆனால் தண்ணியில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, வேறு மேலேயும் மரம் கீழேயும் தெரியும், அப்படியே தலைகளாக இருக்க மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா, வந்து மரம் வந்து இருக்கிறது மேலே இருக்குது, அதனோட பிரதிபிம்பம் தான் வந்து நதிக்குள்ளே வந்து தெரியுது, கடலில் வந்து தெரிகிறது. அதுபோல் வைகுண்ட லோகத்தில் தான் உண்மையான வந்து சொந்தங்கள் எல்லாமே வந்து உண்மையான பந்தங்கள் எல்லாமே வந்து இருக்கிறது. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பிரதிபிம்பம் மட்டும்தான் வந்து இருக்கிறது. அதனால தான் எந்த சம்பந்தமே வந்து உண்மை கிடையாது இந்த உலகத்தில். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த லோகத்தில் எல்லாருமே வந்து ஒருவன் வேலைக்காரனாகவும் ஒருவன் ஒருவர் முதலாளியும் ஒருத்தர் தொழிலாளியாகவும் இருக்கிறார்கள். அப்படி முதலாளியும் தொழிலாளியும் அவர்களுக்கு என்ன சம்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் முதலாளியாகவும் ஒருத்தர் முதலாளியாகவும் ஒருத்தர் தொழிலாளியாகவும் இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரை வந்து எதை இணைக்கின்றது அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் கொடுக்கக்கூடிய மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய சம்பளம் மட்டுமே. முதலாளியும் தொழிலாளியும் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா, சம்பந்தம் இருக்கின்றது அப்படின்னா, எதன் அடிப்படையில் அந்த சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து முதலாளி கொடுக்கக்கூடிய ஊதியத்தின் மூலமாக அந்த அடிப்படையில் தான் வந்து சம்பந்தம் இருக்கிறது. அதே வந்து இப்போ வந்து முதலாளி ஒரு 2-3 மாதமாக சம்பளமே கொடுக்கல, முதலாளி தொழிலாளின்னு இவனா சொல்லிக்குவானா, இவனும் வந்து அந்த சம்பந்தம் இருக்குமா முதலாளி தொழிலாளி அப்படின்ட்டு, ஒரு 4 மாதம் சம்பளம் கொடுக்கவே இல்லை முதலாளி, அப்போ இருக்குமா அந்த சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். எப்போ வந்து ஒரு முதலாளி வந்து சம்பளத்தை கொடுக்கறத நிப்பாட்டுறாரோ, அப்போ உடனே என்ன பண்ணுவான், இந்த தொழிலாளி வேலை செய்கிறது நிப்பாட்டிடுவான். வந்து எந்த சம்பந்தமும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சம்பளம் கொடுக்கல, அந்த சம்பந்தம் வந்து முடிவு பெற்று விட்டுறது. அதுபோல் இந்த உலகத்தில் வந்து சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சம்பந்தமே வந்து வந்து உண்மையான சம்பந்தம் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பிரதிபிம்பம் தான், ஒரு தற்காலிகமான ஒரு சம்பந்தம் தான் இருக்கின்றன. அதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நண்பர்களுக்குள்ள பல பேர் வந்து நண்பர்களுக்குள்ளே வந்து இருப்பார்கள், நண்பர்கள் அப்படின்ட்டு இருப்பார்கள். அந்த நண்பர்கள்னு சொல்லக்கூடியதும் பொதுவாக காலேஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இன்ஜினியரிங்கு, மெடிக்கல் காலேஜ், எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளிக்கூடத்துலேயே இருந்தாலும் சரி, மாணவர்கள் வந்து சொல்லிக்கொள்வது உண்டு. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, உனது உயிர் என்னிடம் இருக்கிறது, என்னோட உயிர் உன்னிடம் இருக்கிறது, நண்பர் நண்பர் எல்லாமே வந்து உற்றார்கள், உறவினர்கள் போல் திக் அண்ட் தின் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் வந்து அதே கல்லூரி முடித்து விட்டு நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது. காலேஜ் முடித்த புதுசில் வந்து எல்லாருமே வந்து இஸ்லாம்புக்கெல்லாம் எழுதி கொள்வார்கள். பயங்கரமாக வந்து எந்த அளவுக்கு வந்து சூரியன் நின்ற வரை என்னைக்கு வரைக்கும் இருக்குதோ அன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய நட்பு தொடரும் அப்படின்ட்டு அவர் எழுதி கொள்வார்கள். அதே வந்து காலேஜ் முடிச்சிட்டோம், கல்லூரி முடிந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபோன் கால்லாம் பேசிக்குவார்கள் தொலைபேசியில், அதுக்கப்புறம் இமெயிலு, அதுக்கப்புறம் அப்படி 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 அப்படியே கொஞ்சம் போய் அவனை அவனுக்கு தெரியுமா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்மளோட நட்பு வந்து முடிந்துவிடும். அதுதான் வந்து தற்காலிகமான ஒரு நட்பு, இந்த உலகத்தில் இருக்கிற நட்பு அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது. அதே வந்து நண்பர்களுக்குள்ள வந்து மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருப்பார்கள். அதே ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, எவன் ஒருத்தன் வந்து பயங்கரமான ஒரு நட்பு உறவை வைத்திருந்தானோ அவன் மிகவும் பயங்கரமான ஒரு எதிரியாகி விடுவான். அதை நம்ம வந்து கண் கூட அந்த உலகத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். அதுபோல் சில பிரபுபாதர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எந்தவித ஒரு சம்பந்தமும் தொடர்புமே வந்து வந்து உண்மையான ஒரு தொடர்பு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அதுபோல் வந்து குழந்தைகளுக்கும் சரி, அம்மா அப்பாவுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவிக்கும் சரி, எல்லா விதமான சம்பந்தங்களுமே வந்து வந்து முழுமையாக வந்து கிடையவே உண்மையான சம்பந்தம் வந்து கிடையவே வந்து கிடையாது, தற்காலிகமான சம்பந்தம் தான். அதனால தான் பார்த்தீங்க, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்கு அப்படின்னா, இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, விவாகரத்து அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் விவாகரத்து வாங்கி கொள்கிறார்கள். இது வந்து நம்மளோட சனாதன தர்மத்தில், நம்மளோட தர்மத்தில் இந்த விவாகரத்து அப்படிங்கிற கேள்விக்கு இடமே கிடையவே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, கணவன் மனைவி எவ்வளோதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் வந்து இந்த விவாகரத்து அப்படிங்கிற கேள்விக்கு இடமே வந்து கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை நம்ம திருமணம் செய்யும் பொழுது அக்னியை சாட்சியாகவும், வாயு பகவானை வாயுவை சாட்சியாகவும், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளை சாட்சியாகவும், இருக்கிற பெரியவர்களையும் வைஷ்ணவர்களையும் வைத்து நம்ம திருமணம் செய்து கொள்கிறோம். அதுபோல் நம்மளுடைய சாஸ்திரத்தில் விவாகரத்து அப்படிங்கிற கேள்விக்கு இடமே வந்து கிடையவே கிடையாது. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விதமான சம்பந்தங்களும் பார்த்தோம் அப்படின்னா, உண்மையான சம்பந்தங்களே கிடையவே கிடையாது. என்னங்க நீங்கள் பாட்டு உண்மையான சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறீங்களே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாமே தற்காலிகமான ஒரு சம்பந்தம். இப்போ நம்ம வந்து காதலர்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் வந்து பயங்கரமாக காதலிப்பார்கள். நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் நீ இல்லை அப்படி சொல்லிட்டு, நம்ம இருவருமே வந்து நம்ம இருவர் கிடையாது ஒருவர் தான் அப்படின்ட்டு அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள். இப்போ துரதிருஷ்டவசமாக யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டா அப்படின்னா, அவங்க கூட இவங்க சாகிறாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையவே கிடையாது. அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சம்பந்தங்கள் எல்லாமே வந்து தற்காலிகமான ஒரு சம்பந்தம் தான், அது வந்து நிரந்தரமான ஒரு சம்பந்தம் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கு வந்து நிரந்தரமாக தோன்றுகின்றது ஏன் அப்படின்னா, மாய சக்தியின் காரணமாக. மாயை அப்படிங்கிறது வந்து நம்மளை அறியாமையிலேயே போட்டு வைத்திருக்கொண்டு இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாமே எல்லா சம்பந்தங்களுமே வந்து உண்மையான சம்பந்தம் அப்படின்னு நினைத்து கொள்கிறோம் மாயையின் காரணமாக. அதனால தான் இந்த சன்னியாசி அப்படிங்கிறவன் என்ன என்ன அப்படின்னா, இந்த இருக்கிற சம்பந்தங்கள் எல்லாமே தற்காலிகமான சம்பந்தமாக இருக்கிறதால் அவன் வந்து உண்மையான சம்பந்தம் எங்கே வைக்கின்றான் அப்படின்னா, பகவானிடம் வைக்கின்றான். அந்த ஞானம் அவனிடம் இருக்கிறது சன்னியாசி யோகி அப்படிங்கிறவன்ட்ட. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், இந்த சம்பந்தங்கள் எல்லாத்தையுமே துறந்து விட்டு பகவானிடம் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கின்றான். அப்படி பகவானிடம் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அவன் எந்த விதமான பலன்களையும் எதிர்பாராமல் அவனுடைய கடமைகளை செய்கின்றான். அப்படி கடமைகளை செய்யும் பொழுது நம்மளே இந்த உலகத்தில் யாருக்குனா உதவி செய்தோம் அப்படின்னா, அவர்கள் என்ன பண்ணுவார்கள் வந்து, சில பேர் வந்து பிரதி உபகாரணம் செய்வார்கள். பல பேர், முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நன்றி கூட சொல்லாமல் ஓடிவிடுவார்கள். ஆனால் பகவான் வந்து அந்த விதமாக அப்படி வந்து கிடையவே கிடையாது. இவன் சன்னியாசி அப்படிங்கிறவன் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அவனுடைய கடமைகளை பகவானுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவத் கைங்கரியத்தை பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் பகவான் வந்து ஒரு நன்றி கெட்டவர் கிடையவே கிடையாது. இவன் சன்னியாசி எந்த அளவுக்கு உழைக்கின்றானோ அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவருக்கு பிரதிபலனை அளிக்கின்றார். எங்க என்ன அளிக்கின்றார் அப்படின்னா, வைகுண்ட லோகமான ஆன்மீக லோகத்தை அவனுக்கு அடைகிறார். அந்த ஆன்மீக லோகத்துக்கு போனோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கேயே நம்ம வந்து ஒரு பக்தி செய்கிறோம், வந்து ஏதோ ஒரு வேண்டுறோம் பகவான்கிட்ட, எனக்கு ஒரு நல்ல வேலையாக கொடுங்க, 50,000 சம்பளம், அருமையான சம்பளம், ஒயிட் கலர் ஜாப், எனக்கு ஒரு 50,000 சம்பளம் வர மாதிரி ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறோம். அப்படி கேட்கும்போது கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா வந்து அது வந்து ரொம்பவும் துச்சமான ஒரு பலன். ஏன் அப்படின்னா, இந்த சன்னியாசி என்ன பண்ணுறார், பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய சன்னியாசிக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, இவர் எதுவுமே எதிர்பார்க்கல, ஆனால் வைகுண்ட லோகத்தை கொடுக்கின்றார். வைகுண்ட லோகத்துக்கு போனோம் அப்படின்னா கல்பக விருட்சம் மரம் இருக்கிறது. அந்த மரத்துக்கு அடியில் போயிட்டு எதை கேட்டாலும் வந்து கொடுக்கும். சுரபி பசுமாடு இருக்கிறது, சுரபி பசுகிட்ட போயிட்டு எவ்வளோ வந்து பால் கேட்டாலும் அது வந்து கொடுக்கும். சிந்தாமணி தாமம் எல்லாவற்றையும் கொடுக்கும். அதுபோல் அந்த வைகுண்ட லோகத்தை பகவான் கொடுக்கின்றார். இவர் சன்னியாசி என்ன எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் பகவான் என்ன பண்ணுறார், அவருக்கு வந்து பிரதீக உபகாரணம் செய்கின்றார் அப்படிங்கிறதையும் இந்த சன்னியாசி என்ன பண்ணுறான், தெரிந்து வைத்துக் கொள்கின்றான். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு அருமையான வந்து ஒரு திருவிளையாடலை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து எடுத்து உரைக்கின்றார். என்ன அப்படின்னா, பலி மகாராஜனுடைய திருவிளையாடல். பலி மகாராஜன் அசுரன் ஸ்ரீல பிரகலாத் மகாராஜனுடைய பேரன் பலி மகாராஜன். அவன் அசுரனாக பிறந்திருந்தாலும் அவனை ஒரு மகாஜனம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏன் அப்படின்னா, இந்த பலி மகாராஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லா உலகத்தையும் வந்து இவர் அரசனாகிவிட்டார். தேவர்களை எல்லாத்தையும் வந்து அடித்து ஓட்டிவிட்டு இவர் என்ன பண்ணுறார், பூமியாக இருந்தாலும் சரி ஆகாயமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் இவரே அரசனாகிவிட்டார். அப்போ தேவர்கள்லாம் வந்து சேர்ந்து போய் பகவான் விஷ்ணுவிடம் வந்து பிரார்த்தனை செய்தார்கள், இந்த அசுர ராஜா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான், அதனால் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ட்டு தேவர்கள் எல்லாருமே வந்து விஷ்ணுவை வழிபடும் பொழுது விஷ்ணு என்ன பண்ணுறார், ஒரு குல்ல வடிவமாக ஒரு பிராமணர் வடிவத்தில் குல்ல வடிவத்தில் வந்து வரார். அப்படி குல்ல வடிவத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த மகாராஜ் பலி எங்கே யாகம் நடத்தி கொண்டு இருக்கிறாரோ அங்கே யாகசாலைக்கு வந்து போகிறார். நேராக அங்கே போயிட்டு அந்த காலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அசுரர்களும் பிராமணர்களை மதிப்பார்கள். அதனால் வந்து இவர் என்ன பண்ணார், பலி மகாராஜர் வந்து வாமன தேவை வரவேற்கின்றார். வரவேற்று, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வாமனதேவர் சிரித்து கொண்டே சொல்கின்றார், என்னோட சின்ன காலில் வந்து என்னோட திருவடியில் 3 அடி நிலம் மட்டும் நீ கொடு அப்படின்றார். பலி மகாராஜருக்கு சிரிப்பு தாங்கலை, இதென்ன ஒரு சின்ன குழந்தை, பிராமணன் குழந்தை, இவனுடைய 3 அடி நிலத்தை வச்சு இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்ட்டு, வேற எதனா கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை எனக்கு இது மட்டும் போகிறோம் அப்படின்ட்டு பிராமணர் வந்து கேட்குறார் வாமனதேவர். அப்போ பல்லி மகாராஜர் வந்து இதுக்கு சரி சித்தாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு வந்து 3 அடி நிலத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குவார். அப்போ முதல் அடியில் பகவான் உலகம் வந்து பூமியை மொத்தமாக வந்து அளந்து விடுகிறார். அதுக்கப்புறம் 2வது அடியில் வந்து வானங்களை எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து மேலுள்ள இருக்கிற எல்லா உலகத்தையும் அளந்து விடுகிறார். அதுக்கப்புறம் பலி மகாராஜிட்ட கேட்குறார், 3வது அடியை நான் எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு பலி மகாராஜிட்ட கேட்குறார். அப்போ பலி மகாராஜருக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. முதல் அடியில் வந்து உலகத்தை கீழே இருக்கிற உலகத்தில் எல்லாத்தையும் அளந்து விட்டார். 2வது அடியில் வந்து 2வது திருவடியில் வந்து மேல் உலகங்களை எல்லாத்தையும் அளந்து விட்டார். இப்போ 3வது அடி வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ பலி மகாராஜ் சொல்கிறார் வந்து கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வாமன தேவருடைய திருவடியிலே வந்து வந்து நமஸ்காரம் பண்ணி சரணடைந்து விடுகிறார். அதனால தான் இவருக்கு வந்து பல்லி மகாராஜர் வந்து ஒரு அசுரனாக இருந்தாலும் சாஸ்திரங்களில் இவர் ஒரு மகாஜனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இவர் ஆத்ம நிவேதனம் சன்னியாசி அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் பகவானோட செயலில் ஈடுபடுத்துகிறான், பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான் சன்னியாசி என்பவன். வந்து எந்த விதமான புல நுகர்ச்சி பொருள்களிலும் பற்றுதல் இல்லாமல். அதுபோல மகாராஜர் பலி என்ன பண்ணுறார் அப்படின்னா அசுரனாக இருந்த பொழுதிலும் அவரிடம் இருக்கப்பதை எல்லாத்தையுமே வந்து பகவானுடைய திருவடியில் அர்ப்பணம் செய்து விட்டார். ஆத்ம நிவேதனம் உதாரணம், ஆத்ம நிவேதத்துக்கு யார் உதாரணம் அப்படின்னா மகாராஜ பலி. அப்படி சன்னியாசி அப்படிங்கிற வந்து இப்போ பலி மகாராஜர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் வாமனதேவர் கேட்குறார், பலி மகாராஜன் உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு மகாராஜர் பலி சொல்கிறார். இருந்தாலும் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னாலும் பகவான் என்ன பண்ணுறார், அவரோட வாயில் காப்பாளனாக பகவான் வந்து அவருக்கு சேவை செய்கின்றார். இதுதான் வந்து பகவத்கீதையினுடைய பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு லீலை. முழு முதற் கடவுளாக இருந்தாலும் பகவான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா பல்லி மகாராஜனுக்கு ஒரு டோர் கீப்பராக வந்து இருக்கின்றார், ஒரு காவலனாக வந்து வாமன தேவர் வந்து இருக்கிறார். அதனால் வந்து இந்த சன்னியாசி அப்படிங்கிறவன் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா எந்த விதமான பலன்களை எதிர்பார்க்கலனாலும் அவர் என்ன பண்ணுறார், அதை விட பல மடங்கு உயர்ந்த பலனை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கொடுக்கின்றார். அதனால தான் இந்த பதத்தில் சொல்கிறார், சன்னியாசி என்பவனுக்கும் யோகி என்பவனுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. ஏன் அப்படின்னா இருவருடைய நோக்கமுமே வந்து பகவானோட பக்தி செய்வது தான் இருவருடைய நோக்கமும், பகவானை அடைவது தான் இருவருடைய நோக்கம். அதனால் இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், ஏ அர்ஜுனா நீ வந்து யோகத்தை பயிற்சி செய் அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஒருத்தர் வந்து கேள்விகள் கேட்கலாம், எங்க அர்ஜுனன் சண்டை தானே போட்டான், அவங்க யோக முறையெல்லாம் வந்து மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பகவானை வந்து தியானம் எங்கே செய்தான் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், யோகத்தை செய் அப்படின்னா அர்ஜுனனும் யோகத்தை செய்தான், யோகத்தை பயிற்சி செய்தான். என்ன விதமான யோகம் அப்படின்னா சண்டை போட்டான். இது என்னங்க சண்டை போடுறது யோகம் ஆக முடியுமா அப்படின்னா ஆகும். எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா முக்கியமந்திரி இருக்கார் அப்படின்னா ஒருத்தர் வந்து சமைக்கலாம், ஒருத்தர் அவருடைய சட்டையை வந்து அயன் பண்ணலாம், சலவை செய்யலாம், இன்னொருத்தர் வந்து அவருக்கு வண்டி ஓட்டலாம், எல்லாமே வந்து சேவை தான். ஏன்னா அப்படின்னா எல்லாருமே சீஃப் மினிஸ்டரோட சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சேவைக்கும் வந்து எந்த விதமான வந்து எல்லாருமே சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல் பகவான் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறார், தியானம் பண்ணுறார், இன்னொருத்தர் என்ன பண்ணுறார், பகவானை குறித்து தியானம் பண்ணுகிறார், இன்னொருத்தர் என்ன பண்ணுறார், பகவானுக்காண்டி சண்டை போடுகிறார். அதனால் எந்த விதமான வேறுபாடுகளும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து என்ன அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சண்டை போடுறான், பகவானுக்காண்டி சண்டை போடுகிறான், பகவானுக்காண்டியே வந்து சாப்பிடுகிறான், பகவானுக்காண்டியே தூங்குகிறான். எந்த காரியத்தை செய்தாலும் பகவானுடனே இணைத்து செய்வதால் அவனும் வந்து யோகி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நினைக்கலாம், ஏங்க நாங்கள் வந்து நாங்களாம் வந்து குடும்பஸ்தர்கள், சன்னியாசியை பற்றி நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார்களே, அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்ட்டு சில பேர் வந்து கேள்விகளை கேட்கலாம். என்ன சம்பந்தம், ஏன் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மீக நம்மலாம் இன்னைக்கு நினச்சி கொள்கிறோம் நினைத்துக்கிறோம், யாருனா ஒரு காவி உடைய அடிந்து விட்டாலே வந்து ஒரு சன்னியாசி அப்படின்ட்டு. அதனால தான் நமக்கு வந்து பகவான் வந்து ஒவ்வொருத்து ஒன்று ஒன்றையும் கருத்துக்களையும் சொல்கிறார். ஏன் அப்படின்னா நம்ம சாதாரணமாக போலி சன்னியாசிகளை பார்த்து ஏமாந்து கூடக்கூடாது. நம்ம போலி யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிறதற்காண்டி கிருஷ்ணர் என்ன பண்ணுகின்றார், சன்னியாசின்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் யாருன்னா சன்னியாசி உடை அணிந்திருந்தார்னா இருந்த அணிந்திருந்தார்கள்னா அவர்களுக்கு இந்த விதமான குணநலன்கள்லாம் இருக்கின்றதா அப்படின்ட்டு அவர்களை நம்ம பார்த்து இவர் உண்மையான சன்னியாசி போலி சன்னியாசி, இவருடன் போலி சன்னியாசி இவருடன் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டாம், நல்ல சன்னியாசியுடன் தொடர்பு வைத்து கொள்வோம். அதுக்காண்டி தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய், ஹரி ஓம் தத்சத்.